புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு எஸ் ராம்குமார் அவர்கள் வழங்கும் உன்னால் முடியும் பகுதி 18 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 5 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்குமார். இப்பொழுது நாம் ஜூன் மாதம் மீதமுள்ள நடப்பு நிகழ்வுகளை கேட்கலாம். உலக செல்வ வள மாநாடு லண்டனில் நடைபெற்றது. இந்த மாநாட்டை நடத்தியது சாவரின் வெல்த் ஃபண்ட், இறையாண்மை மிக்க செல்வ வள நிதி நிறுவனம். இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இந்த நிறுவனம் நடத்திய உலக செல்வ வள மாநாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவை நேரடி முதலீட்டுக்கு தகுந்த இடமாக தேர்வு செஞ்சுருக்காங்க. கடந்த 2021 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4.3 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு வந்திருக்கு. அதே போல் 2022 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 6.714 பில்லியன் டாலர் முதலீடு இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறதா இந்த நிறுவனம் சொல்லுது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளான கேமரூன், சாட் மற்றும் நைஜீரியாவில் போலியோ எதிர்ப்பிற்கான மிகப்பெரிய பிரச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா இங்கே போலியோ பரவல் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா 2020 செயல்படுத்திட்டு வராங்க. அதே போல் பிரச்சாரத்தின் மூலமாக 5 வயதுக்கு குறைவாக உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 21 மில்லியன் பேர் இருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்கும் போலியோ தடுப்பு மருந்தை கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சாரத்தின் மூலம் பார்த்திங்கன்னா 19 வகை போலியோ வைரஸ் பாதிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் இதற்கு மருத்துவ இயக்கமும் தொடங்கியிருக்காங்க. பிரச்சாரம் 2020 மேற்கொண்டுட்டு வரனால கணிசமாக அந்த போலியோ நோய் பரவலை கட்டுப்படுத்திகிட்டே வராங்க. சமீபத்தில் நடந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா நைஜீரியா நாட்டில் 2 பாதிப்புகளும், சாட் நாட்டில் 10 பாதிப்புகளும், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டில் 4 பாதிப்புகளும், கேமரூன் நாட்டில் 3 பாதிப்பும் பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் இந்த மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் பரவும் போலியோ நோய் பார்த்திங்கன்னா தடுப்பூசி மூலம் தூண்டப்பட்ட போலியோ வைரஸாக பரவுறதா சொல்கிறாங்க. அடுத்த செய்தி, சீனா வந்து சென்சுவோ 16 ஆய்வு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா 3 பேரை டியாங்காங் விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. இந்த டியாங்காங் விண்வெளி நிலையம் பார்த்திங்கன்னா கடந்த 2021 முழுமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதே போல் சீனா பார்த்திங்கன்னா இது அந்த விண்வெளி நிலையத்துக்கு மனிதனை அனுப்புவது இது 5வது முயற்சியாகும். இந்த சென்சுவோ 16 ஆய்வு திட்டம் மூலமாக செல்லக்கூடிய பயணிகளில் ஜிங் ஹைபெங் தான் இந்த திட்டத்தில் தலைமை பயணியாக இருக்க போகிறார். மற்றவங்க பார்த்திங்கன்னா ஜியான்சு, அப்புறம் விண்வெளிக்கு சென்ற முதல் சீன குடிமகனான குய் ஹெச்சாவோ தான் இந்த திட்டத்தின் மூலமாக டியாங்காங் விண்வெளி நிலையத்துக்கு போகிறாங்க. அடுத்த செய்தி, ஐநா சபையில் பழங்குடியின மக்களுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன தீர்மானம் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்களோட ஆரோக்கியத்துக்காக ஒரு உலகளாவிய செயல் திட்டம் கொண்டு வரதுக்கான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை உலக சுகாதார அமைப்பு அதை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐநா சபையோட தரவுகள் படி பார்த்திங்கன்னா சுமார் 90 நாடுகளில் 476 மில்லியன் பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து 7000 மொழி பேசுகிறாங்க. அதே போல் 500 கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போல அந்த பழங்குடியின மக்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா மற்ற மக்களை விட 20 ஆண்டுகள் குறைவாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஐநா நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை அடையாளம் காணவும், தேவைகளை பூர்த்தி செய்ய என்னென்ன தடைகள் வருதோ அதை சரி செய்ய ஒரு நெறிமுறையை உருவாக்க 194 உறுப்பினர் நாடுகளுக்கும் ஐநா சபை வலியுறுத்தி இருக்கு. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா உலக சுகாதார சபை வந்து அந்த உறுப்பினர் நாடுகளில் நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுக்க ஒரு கூட்டணியை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 2029 வரை நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும்னு சொல்கிறாங்க. உலகளாவிய கூட்டணியை ஒரு தீர்மானம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த நாடுகள் பார்த்திங்கன்னா வங்கதேசம் மற்றும் அயர்லாந்து நாடுகள். போல் இந்த தீர்மானம் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா உலகளவில் பார்த்திங்கன்னா நீரில் மூழ்குவது பார்த்திங்கன்னா 90% குறைவான மற்றும் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் தான் சொல்கிறாங்க. இந்த செய்தி, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மையப்படுத்தப்பட்ட ஆய்வக வலையமைப்பு இதில் சமீபத்தில் சேர்ந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 நாடுகள் இருக்காங்க. அதே போல் 15 பங்குதார ஆய்வக மையங்கள் இருக்குது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஏதாவது பெருந்தொற்றோ அல்லது ஏதோ தொற்று நோய் பரவும் காலங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க. இந்த மையப்படுத்தப்பட்ட ஆய்வக வலையமைப்பு பார்த்தீங்கன்னா தொற்று நோய்க்கான ஒரு தயார் நிலை புத்தாக்க கூட்டணி, இந்த கூட்டணியின் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் ஆச்சோ மாகாணத்தில் உள்ள சபாங் துறைமுகம் பற்றி தான். இந்த துறைமுகத்தை இந்தியா மற்றும் இந்தோனேஷிய நாடுகள் சேர்ந்து மேம்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த துறைமுகம் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லேருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. துறைமுகத்தை இந்தியா மற்றும் இந்தோனேஷியா கூட்டு முயற்சியில் மேம்படுத்திட்டா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்தியா வந்து மலாக்கா ஜலசந்தியை எளிதாக அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்காக உள்நாட்டு குறுகிய தூர விமான சேவைகளை தடை செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. வந்து முதலில் ரயில் மற்றும் பேருந்து போக்குவரத்து அதிகமாக உள்ள நகரங்களுக்கு இடையே செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் வந்து ரயிலை விட 77 மடங்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுறதாகவும் சொல்கிறாங்க. இதே போல் சமீபத்தில் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஷிஃபோல் விமான நிலையத்தில் தனியார் ஜெட் வாகனம் அதே போல் சிறு வணிக விமானம் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. உலகளவில் கார்பன் மற்றும் நச்சுத்தன்மை மிகுந்த காற்றுகளின் உமிழ்வு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் தான் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து கார்களில் பார்த்திங்கன்னா 4 பேர் பயணம் செய்யக்கூடிய கார்களில் 43 கிராம் அளவிலான கார்பன் வெளியிடுறதாகவும் அதே போல் 1 நபர் பயன்படுத்தக்கூடிய காரில் 171 கிராம் கார்பன் வெளியிடுறதாகவும் அதே போல் ஒரு ரயிலில் 41 கிராம் கார்பன் வெளியிடுறதாகவும் அதிக தூரம் செல்லக்கூடிய விமானங்களில் 102 கிராம் கார்பன் மற்றும் 93 கிராம் நச்சுக்காற்று வெளியிடுவதாகவும் அதே போல் உள்ளூரில் செல்லக்கூடிய விமானங்களில் 133 கிராம் கார்பன் மற்றும் 121 கிராம் நச்சுக்காற்று வெளியிடுவதாகவும் சொல்கிறாங்க. அடுத்த செய்தி ஹெல்மண்ட் நதிநீர் பிரச்சனை. இந்த ஹெல்மண்ட் நதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே இருக்குது. நதி மூலமாக தான் அந்த 2 நாடுகளும் அவங்களுக்கு தேவையான குடிநீர், நீர்ப்பாசனம் அதே போல் மீன் பிடிக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஹெல்மண்ட் நதியை பிரிக்கிறதுக்காக 1973 வந்து ஒரு ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் கையெழுத்திட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலை. அடுத்த செய்தி இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான சிறந்த நாடாக துபாய் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2022 பார்த்தீங்கன்னா துபாயில் அறிவிக்கப்பட்ட எஃப்டிஐ திட்டங்களில் இந்தியாவின் பங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. இதை விட அமெரிக்கா 20% அதே போல் இங்கிலாந்து 13%, இவங்க மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆண்டுகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து இந்தியா 78 எஃப்டிஐ திட்டங்களை துபாயில் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அதே இது 2022 142 திட்டங்களாக உயர்ந்திருக்கு. இந்திய ரூபாய் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2021 வந்து இந்தியா சுமார் 363.85 மில்லியன் டாலரில் முதலீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் 2022 545.52 மில்லியன் டாலர் முதலீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட வன அலுவலர் திரு ஜெகதீஷ் எஸ் பாக்கன் வந்து மைக்கேல் பட்டிசா விருதை பெற்றிருக்காரு. இந்த விருதை கொடுக்கறது வந்து யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பக மேலாண்மை அமைப்பு. விருதை யுனெஸ்கோ அமைப்பானது 6 ஜூன் அறிவித்திருக்கு. இதற்காக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட வன அலுவலர் திரு ஜெகதீஷ் எஸ் பாக்கனை பாராட்டியிருக்கார். போல June 14 ஜெகதீஷ் அவர்கள் பாரிஸுக்கு சென்று இந்த விருதை வாங்கிக்குவார். அதே போல் உயிர்கோள காப்பகத்தின் உள்ள இயற்கை வள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரு ஆய்வை சமர்ப்பிப்பார்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி சுரினாம் நாட்டின் உயரிய குடிமகன் விருதான கிராண்ட் ஆர்டர் ஆஃப் த செயின் ஆஃப் எல்லோ ஸ்டார் விருது இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வாங்கும் முதல் இந்தியர் இவர் தான். விருதை வந்து சுரினாம் மக்களுக்காகவும் அதே போல் தங்கள் நாட்டு மக்களுக்காகவும் சிறந்த பங்களிப்பை கொடுக்கும் நபர்களுக்கு வருடா வருடம் சுரினாம் நாடு வழங்கி கொண்டு வருகிறது. செய்தி ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டுள்ள உலக சுகாதார அமைப்பின் அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற திரைப்பட விழாவில் காலநிலை மாற்றம் கடுமையாக மாறும் பொழுது வென் கிளைமேட் சேஞ்ச் டர்ன்ஸ் வயலண்ட் என்ற ஆவணப்படத்தை இந்தியா ராஜஸ்தானை சேர்ந்த வந்திதா சஹாரியா இயக்கியுள்ளார். இந்த படம் வந்து உலக சுகாதார அமைப்பின் விருதை பெற்றிருக்கு. உலக சுகாதார அமைப்பின் இந்த 4வது திரைப்பட விழாவில் இந்தியா வாங்கும் ஒரே விருது இந்த வென் கிளைமேட் சேஞ்சஸ் டேர்ன் வயலண்ட், அதாவது காலநிலை மாற்றம் கடுமையாக மாறும்பொழுது என்ற ஆவணப்படத்திற்கு மட்டும்தான். இந்த செய்தி தேசிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். இது நாடு முழுவதும் நர்சிங் துறையில் வேலை செய்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது மொத்தம் நாட்டில் 30 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 10 துணை செவிலியர்கள், அதே போல் 4 பெண் சுகாதார பணியாளர்கள் மற்றும் 16 செவிலியர்கள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2022 ஆண்டுக்கான விருதுகளில் கணபதி சாந்தி மற்றும் சுகந்தி ஆகிய இரு செவிலியர்கள் வாங்கியிருக்காங்க. இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் வந்து 1973 ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்க. விருது மூலமாக செவிலியர்கள் மற்றும் செவிலியர் நிபுணர்களின் சிறந்த சேவையை அங்கீகரிக்கும் விதமாக கொடுத்துட்டு வராங்க. அதே போல் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு மான்சுக் மாண்டவியா அவர்கள். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து பால புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த விருதை பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த 2 எழுத்தாளர்கள் வாங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தர் உதயசங்கர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ராம் தங்கம். இந்த விருதை வாங்குற இருவருமே பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை சேர்ந்தவங்க தான். உதயசங்கர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எழுதிய ஆதனின் பொம்மை இந்த நாவலுக்காக பால புரஸ்கார் விருது வாங்கியிருக்கார். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த திரு ராம் தங்கம் அவர்கள், அவர் எழுதிய திரு கார்த்திகேயால் என்ற சிறுகதைக்காக யுவ புரஸ்கார் விருதை வாங்கியிருக்கார். இந்தியாவில் மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு சில நியமனங்களை பற்றி பார்க்கலாம். இந்த நியமனங்கள் பரீட்சை நடைபெறும் பொழுது மாற்றம் ஏற்படலாம், அதை மாணவர்கள் சரியாக பார்த்துக்கணும். அதே போல் அடுத்தடுத்த தொகுதிகளையும் நான் சொல்லிடுவேன். இந்தியாவின் ரா அமைப்பின் தலைவராக ரவி சின்ஹா அவர்கள் பதவியேற்றிருக்கார். இந்த ரா அமைப்போட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்காக வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் சில உளவு வேலைகளை பார்த்துட்டு வருது. இதனுடைய தலைவராக திரு ரவி சின்ஹா IPS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ரா அமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர் 1968 முதல் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த ரா அமைப்பானது இந்திய பிரதமர் அவர்களின் கீழ் வருது. அதே போல் இந்த அமைப்பின் தலைவர் வந்து இந்திய அரசின் கேபினெட் செக்ரட்டரி பதவிக்கு இணையாக இருப்பார். அடுத்த செய்தி, தமிழக மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக திரு சிவதாஸ் மீனா அவர்கள் பதவியேற்றுள்ளார். இவருக்கு முன்பு அந்த பதவியில் இருந்தவர் திரு வி இறையன்பு IAS அவர்கள். பதவியேற்றுள்ள திரு சிவதாஸ் மீனா அவர்கள் தான் தமிழ்நாட்டோட 49வது தலைமைச் செயலாளராக இருப்பார். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. 2023 ஆண்டுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் வந்து ஓமன் நாட்டில் நடந்தது. இதில் இந்திய அணி பாகிஸ்தானோட போட்டி போட்டு ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் அதிக முறை ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கியை ஜெயிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு. இந்திய அணி 4 முறையும் பாகிஸ்தான் அணி 3 முறையும் இந்த கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, அறிவுசார் குறைபாடு உள்ளவங்களுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி ஜெர்மனியில் உள்ள பெர்லின் நகரில் நடந்தது. இதில் இந்திய அணி சார்பாக மொத்தம் 198 பேர் கலந்துக்கிட்டாங்க. இவங்க அனைவரும் 16 பிரிவுகளான விளையாட்டில் பங்கேற்கிறாங்க. அடுத்த செய்தி, பிரெஞ்சு ஓப்பன் போட்டிகளில் பெண்கள் பிரிவில் போலாந்து நாட்டை சேர்ந்த இக்கா ஸ்வியோடக் என்கிறவர் ஜெயிச்சிருக்கார். இந்த பிரெஞ்சு ஓப்பனை ஜெயிக்கிறது மூலமாக இக்கா ஸ்வியோடக் அவர்கள் இதுவரை 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்கார். 2005-2007 ஆண்டில் நடந்த பிரெஞ்சு ஓப்பனில் ஜஸ்டின் ஹெனின் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து அதுக்கு அடுத்து ஜெயிக்கிறவங்க ஸ்வியோடக் தான். பிரெஞ்சு ஓப்பன் ஆண்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா நோவக் ஜோகோவிக் அவர்கள் ஜெயிச்சிருக்கார். இவர் வந்து செர்பிய நாட்டை சேர்ந்தவர். இது வந்து இவருடைய 23வது கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டம். இந்த பிரெஞ்சு ஓப்பன் கோப்பையை ஜெயிக்கிறது மூலமாக தனது சக போட்டியாளரான திரு ரஃபேல் நாடலை முறியடித்திருக்கிறார். ரஃபேல் நாடல் பார்த்திங்கன்னா மொத்தம் 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வச்சிருக்கார். இப்போ நோவக் ஜோகோவிக் அவர்கள் 23வது பட்டத்தை வென்று அவரை முறியடித்திருக்கிறார். போல் நோவக் ஜோகோவிக் அவர்கள் வென்றிருக்கும் 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் 10 ஆஸ்திரேலிய ஓப்பன்லையும், 3 அமெரிக்க ஓப்பன்லையும், 3 பிரெஞ்சு ஓப்பன்லையும், 7 விம்பிள்டனையும் ஜெயிச்சிருக்கார். அடுத்த செய்தி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டிகள் வந்து சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் நடைபெற்றுச்சு. இதை வந்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஜூன் 13 ஜூன் 17 வரை நடைபெற்றுச்சு. இதில் வந்து இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து உள்ளிட்ட 8 நாடுகள் விளையாடுறாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் வந்து மலேசியாவில் நிலாய் நகரில் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சிறுமி தன்யதா ஜேபி வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். இது மாதிரியான போட்டிகளில் இந்தியா வென்ற முதல் பதக்கம் இதுதான். சிறுமி தன்யதா பங்கு பெற்ற போட்டி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தனிநபர் பர்சூட் போட்டி. இந்த போட்டியில் அவர் 2 நிமிடம் 28 வினாடிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கிறார். இது வந்து புதிய தேசிய சாதனையாக கருதப்படுது. இதற்கு முன்னாடி தேசிய சாதனையாக பார்த்தீங்கன்னா 2 நிமிடம் 31 வினாடியாக இருந்தது. அதே போல் இந்த வெற்றியின் மூலம் பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட் முதல் டிர்னிடாட் அண்ட் டொபாகோ நாட்டில் உள்ள போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெறக்கூடிய இளைஞர் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் இந்திய அணி பங்கு பெற உதவியிருக்கிறார். அடுத்த செய்தி, 37வது தேசிய விளையாட்டு போட்டிகளை கோவா மாநிலத்தில் நடத்த போகிறாங்க. இந்த போட்டிகளுக்கான சின்னத்தை கோவா முதலமைச்சர் திரு பிரேம் சவந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கார். இந்த சின்னத்துக்கு மோகா என்று பெயர் வைத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கோவாவில் இருக்கக்கூடிய தலிகாவோவில் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி மைதானத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த விழாவை ஏற்பாடு செய்தது கோவா விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரத்துறை இயக்குநரகம். அதே போல் இந்த விழா வந்து கோவா புரட்சி தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டது. இந்த தேசிய விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2008ஆம் ஆண்டு நடந்திருக்கு. அதற்கடுத்து இப்போ தான் நடக்க போகுது. அதை கோவா மாநிலம் நடத்துது. அடுத்த செய்தி, ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த சிஏ பவானி தேவி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இதுதான். இவங்க வென்ற பதக்கம் வெண்கலம். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா சீனாவில் உள்ள உஷு. இப்போ நம்ம ஜூன் மாதம் நடைபெற்ற சில நடப்பு நிகழ்வுகளையெல்லாம் கேட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் உள்ள முக்கிய தினங்களை பற்றி கேட்கலாம். ஜூன் 1ஆம் தேதியை வந்து உலக பால் தினம்னு கொண்டாடுறாங்க. இந்த உலக பால் தினத்தின் கருப்பொருள் பார்த்திங்கன்னா பால் பண்ணை தொழில் எவ்வாறு அதன் சுற்றுச்சூழல் தரத்தை குறைக்கிறது, அதே சமயம் சத்தான உணவுகள் மற்றும் வாழ்வாதாரத்தை எப்படி வழங்குகிறது என்பது தான். அதே போல் ஜூன் 1ஆம் தேதி உலகளாவிய பெற்றோர் தினம்னு கொண்டாடப்படுது. அடுத்தது ஜூன் 3ஆம் தேதி. இந்த தேதியை நாம் உலக மிதிவண்டி தினம்னு கொண்டாடுறோம். இந்த தினத்தோட கருப்பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான ஒன்றாக சவாரி செய்வது என்பது தான். அடுத்தது ஜூன் 5ஆம் தேதி. இந்த தினத்தை நாம் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த தினத்தினுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாடை முறியடித்தல் என்பது தான். அதே போல் ஜூன் 5ஆம் தேதியை சட்டவிரோத மற்றும் புகார் அளிக்கப்படாத, அதே போல் கட்டுப்பாடற்ற மீன் பிடித்தலுக்கு எதிரான போராட்டத்திற்கான சர்வதேச தினம்னு கொண்டாடுறாங்க. அடுத்தது ஜூன் 7ஆம் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம்னு கொண்டாடுறாங்க. இந்த தினத்தோட கருப்பொருள் பார்த்திங்கன்னா உணவு தரங்கள் உயிர்களை காக்கும் என்பது தான். அடுத்தது ஜூன் 8ஆம் தேதி உலக பெருங்கடல் தினம்னு கொண்டாடுறாங்க. இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா கிரக பெருங்கடல் அலைகள் மாறி வருகின்றன என்பது தான். ஜூன் 8ஆம் தேதி உலக மூளைக்கட்டி தினம்னு அனுசரிக்கிறாங்க. இந்த தினத்தின் மூலமாக மூளைக்கட்டி பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கற்பித்தலை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. ஜூன் 9 இது உலக அங்கீகார தினம். இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் உலகளாவிய வர்த்தகத்தின் எதிர்காலத்தை ஆதரித்தல் என்பது தான். அடுத்து ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். இதனுடைய மைய கருத்து என்னென்னா அனைவருக்கும் சமூக நீதி, குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் என்பது தான். ஜூன் 13 சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம். இந்த தினத்தினுடைய மைய கருத்து பார்த்திங்கன்னா சேர்ப்பது வலிமை என்பது தான். இது வந்து எதனால் சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டு வந்து நம் குரலை கேட்க செய்வதில் ஒன்றுபட்டு இருப்போம் என்று ஒரு கருப்பொருள் வச்சுருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ சேர்ப்பது வலிமைன்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஜூன் 14 உலக இரத்த தான தினம். இந்த தினத்தினுடைய முழக்கம் பார்த்திங்கன்னா இரத்தத்தை கொடுங்கள், பிளாஸ்மாவை கொடுங்கள், வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள், அடிக்கடி பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பது தான். இது ஜூன் 15 உலக முதியோர் துஷ்பிரயோக விழிப்புணர்வு தினம். இதனுடைய மைய கருத்து பார்த்திங்கன்னா வட்டத்தை மூடுதல், முதியோர் கொள்கை, சட்டம் மற்றும் சான்றுகள் சார்ந்த பதில்களின் பாலின அடிப்படையிலான வன்முறை என்பது தான். அடுத்து இதே ஜூன் 15 உலகளாவிய காற்று தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க. தினம் வந்து புதுடெல்லியில் வந்து கொண்டாடினாங்க. இந்த தினத்தில் காற்று ஆற்றல் இந்தியாவின் எதிர்காலத்தை மேம்படுத்துதல் என்ற மைய கருத்தை கொண்டு வந்தாங்க. இது ஜூன் 16 குடும்ப பணம் அனுப்பும் சர்வே தினம் ஒன்று கொண்டாடுறாங்க. இந்த தினத்தோட மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நிதி சேர்க்கை மற்றும் செலவுகள் குறைப்புக்காக டிஜிட்டல் முறையில் பணம் அனுப்புதல் என்பதுதான். இது ஜூன் 17 பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம். இந்த தினத்தோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய நிலம் அவளுடைய உரிமைகள் என்பதுதான். இது ஜூன் 18 சர்வதேச தந்தையர் தினம். இந்த தினத்தை தந்தையாகவும் தாத்தாக்களாகவும் உள்ள ஆண்களை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடுகிறோம். இதே ஜூன் 18 தினத்தில் நிலையான கேஸ்ட்ரோனமி தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா, உள்ளூர் சுவைகள் மற்றும் உலக பாரம்பரியத்தை பாதுகாத்தல் என்பதுதான். ஜூன் 19 இந்த தினம் வந்து மோதலின் போது பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம்னு கொண்டாடுறோம். இதே ஜூன் 19 தேசிய வாசிப்பு தினம்னு கொண்டாடுறோம். இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா, நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் திரு P.N. பணிக்கரின் நினைவுனால தேசிய வாசிப்பு தினமாக கொண்டாடுறோம். அடுத்தது ஜூன் 20 உலக அகதிகள் தினம்னு அனுசரிக்கிறாங்க. இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வெளியே நம்பிக்கை என்பது. அடுத்தது ஜூன் 21 இது வந்து சர்வதேச யோகா தினம்னு கொண்டாடுறோம். இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா, வசுதெய்வ குடும்பத்திற்கான யோகா அல்லது ஒரே உலகம் ஒரே குடும்பம் என அனைவரும் நலனுக்கான யோகா என்பதுதான். அடுத்து இதே ஜூன் 21 உலக இசை தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இதனுடைய மைய கருத்து மியூசிக் காந்தி இன்டர்செக்ஷனல்ஸ் என்பதுதான். அடுத்தது இதே ஜூன் 21 தினத்தில் உலக ஹைட்ரோகிராஃபி தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். அடுத்தது ஜூன் 23 ஐநா பொது சேவை தினம்னு அனுசரிக்கிறோம். அதே போல் இதே தினத்தை சர்வதேச விதவைகள் தினம்னு அனுசரிக்கிறோம். இதே ஜூன் 23 சர்வதேச ஒலிம்பிக் தினம்னு அனுசரிக்கிறோம். ஜூன் 24 ராஜதந்திரத்தில் பெண்களுக்கான சர்வதேச தினம்னு கொண்டாடுறோம். அடுத்தது ஜூன் 25 கடலோடி நாள்னு கொண்டாடுறோம். அடுத்தது ஜூன் 26 உலக போதை மருந்து தினம்னு அனுசரிக்கிறோம். இதனுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா, மக்கள் முதலில் களங்கத்தையும் பாகுபாட்டையும் நிறுத்துங்கள், தடுப்பை வலுப்படுத்துங்கள் என்பதுதான். அடுத்து ஜூன் 27 சர்வதேச சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினம்னு கொண்டாடுறோம். அடுத்ததாக ஜூன் 28 தேசிய காப்பீட்டு விழிப்புணர்வு தினம்னு கொண்டாடுறோம். அடுத்ததாக ஜூன் 29 சர்வதேச வெப்பமண்டல தினம்னு கொண்டாடுறோம். அதே ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினம்னு கொண்டாடுறோம். இதனுடைய மைய கருத்து பார்த்திங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகளை கண்காணிப்பதற்கான தேசிய இண்டிகேட்டர் கட்டமைப்புகளுடன் மாநில இண்டிகேட்டர் கட்டமைப்பை சீரமைத்தல் என்பதுதான். அது ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். இது வந்து ஜனநாயக ஆட்சி, பொறுப்பு கூறல் மற்றும் தேசிய நாடாளுமன்றங்கள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு தினமாக கருதப்படுகிறது. அடுத்து இதே ஜூன் 30 உலக சிறுகோள் தினம்னு நம்ம கொண்டாடுறோம். இதுவரை நாம் ஜூன் மாதம் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டோம். அடுத்து வரும் தொகுதிகளில் ஜூலை மாதத்தை கேட்கலாம்.
நேயர்களே, இதுவரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திரு S. ராம்குமார் அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 18 குரூப் 4 யூனிட் 2 நடப்பு நிகழ்வுகள் பகுதி 5 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.